வங்காளக் கனவுகள். சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ. ஸ்கோப்ஜியில் இருந்த முக்கியமான கிறித்துவ மிஷனரி ஆக்னஸின் சேவை அடுத்த கட்டத்தை அடைந்தது. இந்த மிஷனரியில் இருந்துதான் முன்பை காட்டிலும் அதிக அளவிலான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு அது. உற்சாகம் தொற்றிக்கொண்டது ஆக்னஸுக்கு. மகிழ்ச்சியுடன் பணியில் சேர்ந்தார். கொஞ்ச நாட்களிலேயே அந்த மிஷனரியில் இருப்பவர்களின் அன்புக்கு உரியவளாக அவள் ஆகிவிட்டாள். அவர்கள் ஒதுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் கொப்பளிக்கும் உற்சாகத்துடன் செய்து முடித்துவிட்டு அடுத்த வேலைக்காக ஆர்வமாக காத்து கொண்டிருப்பாள் ஆக்னஸ். ஆக்னஸ் அந்த மருத்துவமனையை நீ போய் பார்த்துக்குமா? கண் சிகிச்சை முகாம் அந்த ஊரில் நடக்கப் போகுது, நீ போய் கவனிச்சுக்கோ ஆக்னஸ்.
கவனிச்சுக்கிறேன் மதர்.
இப்படியான குரல்கள் அடிக்கடி மிஷனரியில் கேட்கும். லொரேட்டோவின் பணிகளில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள ஆசையாக இருக்கிறேன். தன்னுடன் பணியாற்றும் கன்னியாஸ்திரிகளிடம் அடிக்கடி இப்படி கூறி வந்தார் ஆக்னஸ். மேற்கு வங்காளம் என்று தற்போது அழைக்கப்படும் அன்றைய வங்காள பகுதிகளில் பொது சேவைகளுக்காக ஏராளமான சகோதரிகள் சென்றுள்ளனர் என்கின்ற தகவல். ஆக்னஸுக்கு இந்த செய்தி ஒரு சகோதரி மூலம் தெரிய வந்தது. உடனே பாதிரியார் ஜாம்பிரனை சந்தித்தார். வங்காளத்தில் சேவை செய்வதற்காக மட்டும் அதிக அளவிலான சகோதரிகள் தேவைப்படுவார்கள். நிறைய பயிற்சி கொண்டவர்கள் மட்டும் வங்காளத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். தேர்வு முறை கொஞ்சம் கடுமையாக இருக்கும். பாதிரியார் இப்படி சொல்லச் சொல்ல ஆக்னஸுக்கு ஆர்வம் அதிகமாகத் தொடங்கியது. வங்காளத்தில் பணியாற்றிவிட்டு அவ்வப்போது விடுமுறைக்காகவோ அல்லது மாற்றலாகியோ சகோதரிகள் வருவார்கள் என்றால் குஷியாகிவிடுவார். தானே வலியச் சென்று அறிமுகம் செய்து கொண்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். இந்தியா எப்படிப்பட்ட நாடு? வசதியான நாடுதானே இல்லையா? எந்த மாதிரியான மக்கள் வாழ்கிறார்கள்? அவர்களுக்கு எந்த மாதிரியான சேவைகள் தேவைப்படும்? நிறைய கேள்விகள் கேட்பார். அவருடைய ஆர்வத்தை பார்த்து அந்த சகோதரிகள் அவரை அருகே உட்கார வைத்து கதை கதையாக சொல்வார்கள். நேரம் போவது தெரியாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார் ஆக்னஸ். கன்னியஸ்திர்கள் சொல்லுகின்ற தகவல்கள் எல்லாம் வங்காளத்திற்குச் செல்ல வேண்டும் என்கின்ற அவரது ஆர்வத்தை அதிகரித்துக்கொண்டே வந்தன. பள்ளிச் சிறுமியாக இருந்தபோது தன்னுடன் படிக்கும் மற்ற வகுப்பு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதில் ஆர்வமாக இருந்தவர் ஆக்னஸ். படிப்பதற்கு 2 மணி நேரம் ஒதுக்கிக் கொண்டால் அதில் 1 மணி நேரத்தை மற்றவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒதுக்கிவிடுவார். வங்காளத்திற்குச் செல்லும் சகோதரிகளின் முக்கியமான பணி பாடம் சொல்லிக் கொடுப்பது என்றதும் ரெக்கை கட்டாமலேயே பறக்க ஆரம்பித்துவிட்டார் ஆக்னஸ். கூடவே விளையாட்டுப் பயிற்சியும் கொடுக்க வேண்டும் என்றும் சகோதரிகள் கூறியிருந்தனர். கனவுகள் விரிய ஆரம்பித்தன. அங்கு எப்படியாவது செல்ல வேண்டும், எப்பாடுபட்டாவது அங்கு போயாக வேண்டும். தனக்குள் நிறைய யோசிக்க ஆரம்பித்தார் ஆக்னஸ். இருக்கவே இருக்கிறார் பாதிரியார் ஜாம்பரன். தன் காட்ஃபாதர், குரு, சந்தேக நிவாரணி எல்லாமே அவர்தான். தன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவரிடம் பதில் கிடைக்கும் என்பது ஆக்னஸின் அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்பொழுதெல்லாம் குழப்பம் வருகிறதோ, சந்தேகம் வருகிறதோ, அப்போதெல்லாம் நேராக ஜாம்பிரானை பார்க்கச் சென்று விடுவார். தன்னுடைய சந்தேகங்களையெல்லாம் அவரிடம் விறுவிறுவென அடுக்குவார். எல்லாவற்றையும் இறக்கி வைத்ததும் கிளம்பிவிடுவார். ஜாம்பிரன் ஏதாவது ஆறுதலாக பேசிய ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. அவரிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பேசினால் போதும், ஆக்னஸின் முகம் மிகவும் பிரகாசமாக ஆகிவிடும். நேராக ஜாம்பிரன் வீட்டுக்குச் சென்றார். வழக்கமாக அனுமதி கேட்டுவிட்டுத்தான் செல்வார். ஆனால் தற்போதைய நிலைமை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. உடனே போயாக வேண்டும். வாமா ஆக்னஸ். எப்படி போகுது உன்னுடைய பணிகள் எல்லாம்?
ரொம்ப நல்லா போகுதுங்க ஃபாதர்.
ஆனா ஆக்னஸின் கருவிழிகளில் கேள்விக்குறிகள் தெரிந்தன. நெற்றியை சுருக்கினார் ஜாம்பிரன். ஆக்னஸ், நீ என்ன கேட்க விரும்பறே? தயக்கமில்லாமல் பேசுமா?
எனக்கு அயர்லாந்து போய் சேவை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசையாக இருக்கிறது ஃபாதர்.
ஆக்னஸை ஆச்சரியமாக உற்றுப்பார்த்தார் ஜாம்பரன். பிறகு அவரை பேசினார். உண்மையிலேயே சேவை செய்ய ஆர்வம் இருக்கிறதா ஆக்னஸ்?
ஆமாம் ஃபாதர்.
நீ உன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கும்.
தெரியும் ஃபாதர், அதற்கு தயாராக இருக்கிறேன்.
கைகளை கட்டியபடி அங்கும் இங்கும் நடந்தார் ஜாம்பிரன். சில நிமிடங்களில் அமைதி நிலவியது. என்ன பேசப் போகிறாரோ என்று ஆக்னஸின் மனம் அடித்துக்கொண்டது. தீர்மானமான குரலில் சொன்னார் அவர். சரி ஆக்னஸ், உனது முடிவு இதுதான் என்றால் நல்லது. ஆனால்
உன்னுடைய தாயாரிடம் பேசி அனுமதி வாங்க வேண்டும். அக்னஸ் அங்கிருந்து கிளம்பினார். எப்படி பேசுவது என்று வழிநெடுக பேசி பார்த்து கொண்டே வந்தார்.
அம்மா,
அம்மா. அடுக்களையில் இருந்தார் பெர்னாய்.
அம்மா, உங்ககிட்டக்கு ஒரு விஷயம் பேசணும்.
திரும்பி பார்த்தார் பெர்னாய்.
சொல்லுமா?
ஒரே மூச்சில் சொல்ல வேண்டியதை கடகடவென சொல்ல ஆரம்பித்தார் அக்னஸ். முதலில் ஆச்சரியக் குறிகளாக நிறைந்திருந்த பெர்னாயின் முகம் அக்னஸ் பேசப் பேச அதிர்ச்சிக்கு உள்ளாக மாறின.
இடையில் எதுவும் பேசவே இல்லை. அக்னஸ் பேசுவதை அமைதியாக அவர் கேட்டுக்கொண்டிருந்தார்.
பேசி முடித்துவிட்டு தாயாரின் பதிலுக்காக அவருடைய முகத்தையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தார் அக்னஸ். ஆனால் பெர்னாயின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட பதிலாக வரவே இல்லை. சட்டென்று அறைக்குள் சென்று விட்டார். வெளியே பதற்றமாக காத்து கொண்டிருந்தார் அக்னஸ். சிறிது நேரத்தில் தாயார் அறையிலிருந்து வெளியே வந்தார். அப்போது அவருடைய முகம் தெளிவாக பிரகாசமாக இருந்தது. பார்த்த மாத்திரத்திலேயே பெர்னாய்க்கு இதில் சம்பந்தம் என்பது புரிந்துவிட்டது அக்னஸுக்கு.
சரி அக்னஸ், உன்னுடைய விருப்பம்தான், என்னுடையதாகும்.
அப்பாடா என்று பெருமூச்சு விட்டார் அக்னஸ். கன்னியாஸ்திரி ஆவது என்கின்ற முடிவை அக்னஸ் எடுத்தபோது அவருடைய சகோதரர் லாசர் அல்பேனிய மிலிட்டரி அகாடமியில் இணைந்து செயல்பட்டு வந்தார். உடனே தன்னுடைய சகோதரனுக்கு கடிதம் எழுதி விஷயத்தை சொன்னார். உடனடியாக பதில் வந்தது. கன்னியாஸ்திரியாக போவதில் உறுதியாக இருக்கிறாயா அக்னஸ் என்று கேட்டிருந்தார்.
நீ 2 மில்லியன் வீரர்களை நிர்வகிக்கும் மன்னனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாய். நான் உலகையே நிர்வகிக்கும் கடவுளுக்கு சேவை செய்யப் போகிறேன். இதுதான் அக்னஸ் எழுதிய பதில்.